ஒரு தொடர்ச்சியான தலைமை இல்லாதிருந்ததே நியாயாதிபதிகளின் பலவீனமாகும். மற்ற தேசங்கள் ராஜாக்களையும் நிலையான சேனைகளையும் கொண்டிருந்தன. அத்துடன் ஒரு ராஜா மரித்த போது அவரது வாரிசு உடனடியாக முடிசூட்டப்பட்டார். ஆனால் நெருக்கடியான நேரங்களில் தம்மை நோக்கி ஜனங்கள் கூப்பிட்ட போது தேவன் தாம் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார். ஆகவே ஜனங்கள் எப்போதும் தேவனையே சார்ந்திருந்தார்கள் என்பதைத்தான் இது உணர்த்துகிறது. ஏன் மற்ற அனைவரையும் போல் இஸ்ரவேலும் ஸ்திரத்தன்மையும் தொடர்ச்சியையும் பெற்றிருக்க முடியவில்லை? பாடம் 12. ராஜா. உங்களுடைய வேதாமத்தை 1 சாமுவேல் 8:1-22 திருப்பிக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் இராணுவம் முன்னெடுத்த யுத்தங்களை பற்றி ஆராயும்படி நீங்கள் ஒரு தலைமை இராணுவ தளபதியிடம் கேட்டிருந்தால், அவர் இந்த யுத்தங்களில் எதுவுமே நம்பும்படியாக இல்லை என்றுதான் கூறியிருப்பார். தேவனோ தமது ஜனங்கள் குறைவான பயிற்சியும் எண்ணிக்கையும் உள்ளவர்களாய் இருந்த போதிலும் அவர்களுக்கு வெற்றி அளித்தார். எடுத்துக்காட்டாக, அரணான பட்டணமாகிய எரிகோவுக்கு வரும்போது தேவன் யோசுவாவிடம் எக்காலங்களை துணித்தபடி 7 முறைகள் பட்டணத்தை சுற்றி வர வேண்டும் என்று கூறினார். தேவஜனங்கள் இதை செய்தபோது பட்டணத்தின் மதில்கள் இடிந்து விழுந்தன. நிச்சயமாகவே இராணுவ வரலாற்று குறிப்பேடுகளில் காணும் மிக அபூர்வமான வெற்றிகளில் ஒன்று இது. அதையடுத்து நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் மீதியானியருடன் யுத்தம் பண்ண 32,000 பேர் கொண்ட ஒரு சேனையை எழுப்பிய கிதியோனை பற்றி தேவன் நமக்கு கூறுகிறார். தேவன் அந்த எண்ணிக்கையை மிகவும் அதிகம் என்றார். ஆகவே கிதியோன் அந்த தொகையை 300 குறைத்தான். அவர்கள் எதிரியின் பாளையத்துக்குள் வெறும் தீவட்டிகளோடும் பானைகளோடும் மற்றும் எக்காலங்களோடும் பிரவேசித்தார்கள். அங்கே மீதியானியர் மத்தியில் தேவன் குழப்பத்தை உண்டாக்கினார். அவர்கள் பயந்து ஓடி போனார்கள். இஸ்ரேலின் வெற்றிகள் பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ உண்டாகவில்லை, ஆனால் தேவ ஆவியானவர் இடைப்பட்டதாலேயே உண்டாகின. அவர்களை வெற்றிக்கு நேராக நடத்துகிறவர் தாமே என்பதை ஆண்டவர் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தி கொண்டே வந்தார். ஆனால் தேவ ஜனங்கள் திருப்திப்படவில்லை. தேவன் இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்தார். ஒரு ராஜா தன் ஜனங்களுக்கு செய்யக்கூடியதான அனைத்தையும் அதற்கு மேலும் கூட செய்தார். ஆனால் தேவ ஜனங்கள் அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ள விரும்பவில்லை, அல்லது தேவன் தலைவர்களை எழுப்ப அவர்கள் காத்திருக்கவில்லை. அவர்கள் தங்களை தொடர்ச்சியாக வழிநடத்த இரத்தமும் மாம்சமுமான ஒரு நபரை விரும்பினார்கள். கடைசியாக சபையின் மூப்பர்கள் நியாயாதிபதியும் தீர்க்கதரிசியுமான சாமுவேலின் இடத்தில் வந்து தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று அவனிடம் கேட்டார்கள். இந்த வேண்டுகோள் தேவனுக்கு பிரியமானதாய் இல்லை. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் என்று சொன்னார். ஜனங்கள் ஒரு ராஜாவை கேட்டபோது அவர்கள் நேரடியாக கர்த்தரை சார்ந்திருந்த ஒரு விசுவாச வாழ்க்கையை விட்டு தூரமாய் விலகினார்கள். அதனால் தேவன் அவர்களது போக்கிலேயே அவர்களை விட்டுவிட்டார். தேவ ஜனங்கள் ஒரு மோசமான தீர்மானத்தை செய்தார்கள். ஒரு ராஜாவுக்கான அவர்களது விருப்பம் தேவனுக்கு பிரியமானதாய் இல்லை என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அத்துடன் சாமுவேல் அதன் பின்விளைவுகளை குறித்தும் அவர்களை எச்சரித்தான். ஒரு ராஜாவானவன் ஜனங்களின் குமாரரை எல்லாம் யுத்தத்திற்கு அனுப்புவான், அவர்களை தனது வயல் நிலங்களிலும் அரண்மனையிலும் பணிவிடை செய்ய வைப்பான், அவனது சமையலறையில் சமையல்காரிகளாக இருக்கும்படி அவரின் குமாரத்திகளை நியமிப்பான், அவர்களது நிலங்களை கைப்பற்றுவான், அவர்களுடைய பயிர்களுக்கும் மந்தைகளுக்கும் வரி விதிப்பான். நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளில் முறையிடுவீர்கள், ஆனாலும் கர்த்தர் அந்நாளில் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். சாமுவேல் இதைவிட வன்மையானதோர் எச்சரிக்கையை கொடுத்திருக்க முடியாது. ஆனாலும் தேவஜனங்கள் கேட்க மனதாயில்லை. மாறாக அவர்கள், அப்படியல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும், சகல ஜாதிகளையும் போல நாங்களும் இருப்போம் என்றார்கள். அவர்கள் மனதளவில் ஏற்கனவே உறுதி செய்து கொண்டார்கள். ஆகவே தேவனும் அவர்கள் கேட்டதையே அவர்களுக்கு கொடுத்தார். தவறான தீர்மானங்கள் எப்போதுமே வேதனை மிகுந்த பின்விளைவுகளுக்கு வழிவகுக்கும். ஆனால் தேவன் சர்வ வல்லமுள்ளவராயிருக்கிறார். அதாவது, என்னதான் மோசமான தீர்மானங்களாயினும் அவை அவருடைய கிருபைக்கு அப்பால் நம்மை நிறுத்திவிட முடியாது. நாம் அனைவருமே நம் வாழ்வில் ஏதோ ஒரு தருணத்தில் தீய தீர்மானங்களை செய்து விடுகிறோம். மேலும் சில வேளைகளில் நாம் தொடர்ந்து அதற்காக மன வருத்தத்தோடே வாழ்கிறோம். விரக்தியான ஒரு தொழில் முறை, ஏமாற்றமான ஒரு திருமண வாழ்க்கை, அல்லது நான் மட்டும் இதை செய்திருந்தால் என்று உங்களை பின்னோக்கி பார்த்து செல்ல வைக்கும் அவசரப்பட்டு எடுத்த ஒரு முடிவு ஆகியவை உங்களது அனுபவமாக இருக்கலாம். நற்செய்தி என்னவெனில், தேவனால் தவறான தீர்மானங்களை சீர்படுத்த முடியும். தேவனின் கிருபைக்கு அப்பால் உங்களை நிறுத்தக்கூடிய பாபமும் இல்லை, தேவனின் ஒத்தாசைக்கு அப்பால் உங்களை தள்ளக்கூடிய தீர்மானங்களும் இல்லை. தேவன் தமது ஜனங்கள் ஒரு அரசனை வேண்டி கேட்பார்கள் என்று அறிந்திருந்தார். ஆகவே உபாகம புத்தகத்திலேயே தமது ஜனங்களை வழிநடத்த வேண்டிய நபரை பற்றிய தகுதி விவரங்களை ஏற்கனவே அளித்து விட்டார். முதலாவது, ராஜா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனையே உனக்கு ராஜாவாக வைக்க கடவாய். இதற்கு இணையான புதிய பாட்டு பகுதி அப்போஸ்தலர் 6 இருக்கிறது. அங்கே முதன் முதலில் கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். திருச்சபையானது பரிசுத்த ஆவியால் நிறைந்திருக்கிற நபர்களையே கண்காணிப்பாளர்களாக தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ தலைவர்கள் தங்கள் வாழ்வில் தேவனுடைய பிரசன்னத்தின் முத்திரையை கொண்டிருக்க வேண்டும். இதுவே முதன்மையான தகுதி. இரண்டாவது, ராஜா தேவ ஜனங்களை சேர்ந்தவனாக இருக்க வேண்டும். உன் சகோதரருக்குள் இருக்கிற ஒருவனையே உன்மேல் ராஜாவாக ஏற்படுத்த கடவாய். உன் சகோதரன் அல்லாத அந்நியனை ராஜாவாக ஏற்படுத்தக்கூடாது. மீண்டும் அப்போஸ்தலர் 6 அப்போஸ்தலர்கள் விசுவாசிகளிடம் தலைவர்களை தங்களிலேயே தெரிந்து கொள்ளும்படி கூறினார்கள். தேவ ஜனங்கள் தங்கள் சொந்த திருச்சபையில் நற்சாட்சி பெற்றவர்களையே தலைவர்களாக தேட வேண்டும். மூன்றாவது, ராஜா விசுவாசத்தை கடைபிடிக்க வேண்டும். அவன் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். ராஜாவானவன் விசுவாசத்திற்கு முன்மாதிரியாக நடக்க வேண்டும். பிரதேசங்கள் ரதங்களிலும் குதிரைகளிலும் விசுவாசத்தை வைத்தன. ஆனால் தேவஜனங்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலேயே விசுவாசம் வைக்க வேண்டியவர்களாயிருந்தார்கள். இது புதிய ஏற்பாட்டில் பிரதிபலிப்பதை நாம் மீண்டும் காண்கிறோம். திருச்சபை முதலாவது கண்காணிப்பாளர்களை நியமித்த போது அவர்கள் ஸ்தேவானை தெரிந்து கொண்டார்கள். காரணம், அவன் விசுவாசம் நிறைந்தவனாயிருந்தான். தேவ ஜனங்களுக்குள்ளான தலைமைத்துவம் எப்பொழுதுமே ஜீவனுள்ள தேவனை விசுவாசிப்போரின் கரங்களில்தான் இருக்க வேண்டும். நான்காவது, ராஜா உத்தமனாய் இருக்க வேண்டும். அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். இதே கொள்கை புதிய ஏற்பாட்டிலும் பிரதிபலிக்கப்படுகிறது. மூப்பனானவன் ஒரே மனைவியை உடைய புருஷனாயிருக்க வேண்டும். தேவனிடத்திலான ஒரு கிறிஸ்தவ தலைவனின் உத்தமம் அவனது மனைவியிடத்தில் அவன் உத்தமமாயிருப்பதில் வெளிப்படுத்தப்படும். ஐந்தாவது, ராஜா பேராசைக்காரனாக இருக்கக்கூடாது. வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாக பெருக பண்ணவும் வேண்டாம். தேவ ஜனங்களுக்குள் தலைவனாயிருப்பவன் தனக்கே சுகபோகங்களை பெருக்கிக் கொள்ள தனது பதவியை பயன்படுத்தக்கூடாது. மாறாக அவன் தேவனுக்கும் ஜனங்களுக்கும் பணிவிடைக்காரனாவான். அதே போல் புதிய ஏற்பாட்டில் பேதுரு பணத்தின் மற்ற பேராசை கொள்ளாமல் மந்தையின் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் உற்சாக மனதோடு ஊழியம் செய்ய வேண்டும் என்று மெய்ப்பர்களுக்கும் மூப்பர்களுக்கும் அறிவுறுத்துகிறான். ஆறாவது, ராஜா வேதாகமத்தை கற்று தேறினவனாய் இருக்க வேண்டும். அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இதன் அர்த்தம், ஒரு ராஜாவானவன் உபாகம புத்தகம் முழுவதையும் தனக்கென்று சொந்தமாக ஒரு பிரதி எழுதி வைத்துக் கொண்டு அதை தினந்தோறும் வாசிக்க வேண்டியதே அவனது முதல் கடமை என்பதாகும். அதுபோலவே திருச்சபையின் கண்காணிப்பாளர்கள் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். தேவ ஜனங்களுக்குள்ளே தலைவரானவர்கள் தேவனுடைய வசனத்தை கற்று கனம் பண்ணி அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏழாவது, ராஜா தாழ்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். ராஜாவுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும் இருக்க வேண்டும். அவ்வாறாகவே மேய்ப்பர்களும் மூப்பர்களும் தேவனுடைய மந்தையை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் ஊழியம் செய்ய வேண்டும். தலைவர்களுக்கான இந்த தகுதி விவரம் போதகர்கள், மூப்பர்கள், ஊழிய தலைவர்கள் மற்றும் அவர்களை நியமிப்பதில் பங்கேற்கும் அனைவருக்குமே இன்றியமையாததாகும். அது ஊழியத்துக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் தேவ சித்தம் நிறைவேறுவதை காண வாஞ்சிக்கும் ஒவ்வொருவருக்குமே உரியதான தகுதி விவரம் ஆகும். நீங்கள் தேவனால் பயன்படுத்தப்பட விரும்பினால் அவரது ஆவியானவரின் அபிஷேகத்தை நாடி தேடுங்கள். தேவ ஜனங்களுக்காக உங்களை அர்ப்பணித்துக் கொண்டு எல்லாவற்றிலும் தேவனை விசுவாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களது அனைத்து பொறுப்புகளிலும் குறிப்பாக உங்களது திருமண வாழ்வில் நம்பகத்தன்மையை வளர்த்தெடுங்கள். பணத்தின் மீதான தேடலை பலிபீடத்தின் மீது வைத்துவிட்டு தேவன் உங்களுக்கு கொடுப்பது எதுவாயினும் அதை மன சந்தோஷத்துடன் பெற்றுக்கொள்ள தீர்மானியுங்கள். சுவிசேஷத்தின் மைய பொருளான சத்தியங்களை குறித்த உங்களது கொள்கை உறுதிப்பாடுகளில் தெல்ல தெளிவாக இருப்பதுடன் உங்கள் தேவனோடு நீங்கள் தாழ்மையாய் நடந்து தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை ஆகாரமாய் கொள்ளுங்கள். தேவன் நியமித்த இந்த தகுதி விவரங்களுக்கு இணையாக பழைய ஏற்பாட்டு ராஜாக்களுள் ஒருவர் கூட மதிப்பிடப்படவில்லை என்று அறிவது உங்களை ஆச்சரியப்படுத்துமோ? முதல் ராஜாவாகிய சவுல் தன்னிச்சையானவனும் கீழ்ப்படியாதவனுமாயிருந்தான். மூன்றாம் ராஜாவாகிய சாலமோன் 700 மனைவியரை கொண்டிருந்தான். மேலும் அவன் வயது சென்றவனான போது அவனது மனைவிகள் அவனுடைய இருதயத்தை மற்ற தேவர்களிடமாய் சாய பண்ணினார்கள். இஸ்ரவேலின் ராஜாக்களில் எல்லாம் மிக சிறந்தவன் தாவீதுதான். ஆனாலும் அவன் கூட விபச்சாரம் மற்றும் கொலை ஆகிய குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி இருந்தான். தேவனின் நியமன கட்டளையை நிறைவேற்றுகிற அளவுக்கு இஸ்ரவேலின் ராஜாக்களுள் ஒருவர் கூட நெருங்கி வரவே இல்லை. தேவ ஜனங்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு ராஜாவுக்காக 1000 ஆண்டுகள் காலமாக காத்திருந்தார்கள். அதன் பின்பு தேவன் அவர்களது எதிரிகளிடமிருந்து அவர்களை விடுவிக்க கூடிய இரத்தமும் மாம்சமுமான ஒரு தலைவருக்கான அவர்களின் ஏக்கத்துக்கு பதிலளித்தார். ஒரு ராஜா பிறந்தார். யூதருக்கு ராஜாவான அவரை பணிந்து கொள்ள ஒரு நட்சத்திரத்தை பின்பற்றி ஞானிகள் வந்தார்கள். ராஜாவுக்கான தேவனின் தகுதி வடிவமைப்பை இயேசு பரிபூர்ணமாக நிறைவேற்றினார். அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். அவரது ஞானஸ்தானத்தின் போது தேவன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று பிரகடனம் செய்தார். தாவீதின் வம்சத்தில் பிறந்தவரானபடியால் அவர் தேவ ஜனங்களை சேர்ந்தவராயிருந்தார். அவர் விசுவாசத்தை கடைபிடித்தார். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். மேலும் அவரது பாடுகளில் அவர் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவரான பிதாவுக்கு தம்மையே ஒப்புவித்தார். அவர் உத்தமமாயிருந்தார். சாத்தான் அவரை சோதித்த போது கிறிஸ்துவானவர் சத்ருவுடன் எந்த உடன்பாட்டுக்கும் இணங்க மறுத்தார். அவர் பேராசைப்படவில்லை. கிறிஸ்து தமது சீஷர்களிடம் தாம் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்ததாக கூறினார். அவர் வேதாகமத்தை கற்று தேறினவராயிருந்தார். தேவனுடைய வார்த்தை அவரது மனதை நிறைந்திருந்தது. அவர் பேச கேட்ட அனைத்து மக்களும் அவரது ஞானத்தின் ஆற்றலை குறித்து பிரமிப்படைந்தார்கள். அவர் தாழ்மை உள்ளவராயிருந்தார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ராஜாவுக்கான தேவனின் தகுதி வடிவமைப்பை இயேசு நிறைவேற்றினார். ஆனால் ஜனங்கள் எதிர்பார்த்த ராஜாவாக அவர் இல்லை. இயேசு விசாரணைக்காக கொண்டு வரப்பட்ட போது பிலாத்து அவரிடம், நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இயேசு எளிமையாக, நீ சொல்லுகிறபடிதான் என்று சொன்னான். பின்பு பிலாத்து இயேசுவை சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்து ஜனங்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றான். ரோம போர் சேவகர்கள் அவர் வஸ்திரங்களை கலற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிற்று, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி நிந்தித்தார்கள். இயேசு ராஜாவின் மீது பரியாசம் தொடர்ந்தது. அவரது தலைக்கு மேலாக இருந்த மேல் விலாசம் இப்படி சொன்னது, நசரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா. சிலர் சத்தமிட்டு, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்றார்கள். மற்றவர்கள், இவன் இஸ்ரேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம் என்று கத்தினார்கள். இந்த நொறுக்கப்பட்ட, உருக்குலைக்கப்பட்ட, சிலுவையில் அறையப்பட்ட ராஜாவின் மூலம் இறுதியாக தேவ சித்தம் நிறைவேற்றி முடிக்கப்பட்டது. தேவன் அவரை உயிரோடு எழுப்பி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தள்ளினார். இயேசுவே ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா. உங்களை ஏமாற்றிய ஒரு தலைவரால் உங்களது விசுவாசம் உடைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் விசுவாசிக்கக்கூடிய ஒரு ராஜா இருக்கிறார். அவர் பெயர் இயேசு. கிறிஸ்தவ விசுவாசம் என்பது கிறிஸ்தவ தலைவர்களை விசுவாசிப்பது பற்றியது அல்ல. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது பற்றியது. அவரில் விசுவாசம் வைப்பவர்கள் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை. இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது இதுதான். ஒரு தலைவரிடத்தில் இருக்க வேண்டியவையாக தேவன் நிர்ணயிக்கிற அனைத்தையும் பூர்ணப்படுத்துகிற ராஜா இயேசு ஒருவரே. நமது இந்த ராஜாவின் மூலமாகவே தேவனுடைய சித்தம் நம் வாழ்விலும் இவ்வுலகிலும் நிறைவேற்றி முடிக்கப்படும். தலைமைத்துவத்தை நாடும் அனைவரும் ராஜாவாகிய கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்து அவரது முன் உதாரணத்தை பின்பற்றி வர வேண்டும் என்று தேவன் அழைக்கிறார்.